الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم دائما إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين، واتقوا الله ربكم سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله، وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் அந்த அல்லாஹுவை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அந்த அல்லாஹுவின் பெயர் நாமத்தை கூறிய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்து இருளிலே இருந்த மக்களே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் சொல்லியதன் பின்னால் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை, தமது வாழ்விலை பின்பற்றிய வெற்றிகளை கண்ட அருமை ஸஹாபாக்கள், தாபியவுன்கள், தபவு தாபியீன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், மோமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. எந்தோர் நாள் இவ்வுலகம் வளர்ந்ததுக்கு பின்னால் மேலான ஜன்னத்துள் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கம் கிடைக்கட்டுமா என்று துவா செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முதலாவது பகுதியின் நோன்பிலே அல்லாஹுக்காக வேண்டி நல்ல விடயத்தை கேட்பதற்காக அல்லாஹினுடைய மாளிகையிலே வந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாலிபரிகளே, வயோதிபரிகளே, வர இருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களை படைத்து அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடி நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை தக்குவாவை வெற்றி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களை படைத்து பாதுகாக்கின்ற ஒரு நாள் அந்த ரப்பிடம் மீற இருக்கின்ற அந்த ரப்பை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடி நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை தக்குவாவை வசியத்தை எட்டி வைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாலிபரிகளே, வயோதிபரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உம்மத்துக்கும் வழிகாட்டியாக, முழு உம்மத்துக்கும் நன்மை தீமையை பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரு குர்ஆனை இறக்கி தந்த மாதத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம். எங்களுடைய இமாம் எங்களுக்கு வழிகாட்டி நாளே கியாமத்துடைய நாளையிலே எங்களிடத்திலே கேள்வி கேட்கின்ற போது எங்களுடைய இமாம் எங்களுடைய வழிகாட்டிய குர்ஆன் என்று பதில் சொல்வதற்கு தயாராக நாம் இருக்கிறோம். அதனால் இன்றைய குத்துபாவிலே குர்ஆனுடைய பெருமதியை பற்றி நாம் பார்ப்போம். குர்ஆனுக்கு நாம் என்ன கடமைகள் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் பார்ப்போம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே ஓத ஓத படிக்க படிக்க அழுக்காத ஒரு நூல் இருக்கும் என்றால் அது குர்ஆன் தான்.
ஓத ஓத மனிதனை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் இருக்கும் என்றால் அது குர்ஆன் தான். இன்று அதிகமான மக்களை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு வேதம் இருக்கும் என்றால் அது குர்ஆன் தான். ஒரு கவிதையை ஒரு முறை இரண்டு முறை படித்தால் அலுப்பு வந்து விடுமானால் குர்ஆன் எத்தனை முறை ஓதினாலும் அலுப்பு வராத ஒரு வேதமாக குர்ஆனுடைய வேதம் இருக்கிறது. குர்ஆன் ஓத ஓத ஒரு மனிதனுக்கு நன்மையை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமாக குர்ஆன் ஓதினார்கள். அவர்களுடைய சஹாபாக்களும் அதிகமாக குர்ஆன் ஓதினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு மூஜிஸா குர்ஆனாக இருக்கு. இந்த மூஜிஸா அற்புதம் இந்த குர்ஆனின் மூலமாக அதிகமான மக்களின் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார். பல மொழிபெயர்ப்புகளில் இந்த குர்ஆன் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே அந்த குர்ஆனினுடனான தொடர்பு எவ்வாறு இருக்க வேண்டும், குர்ஆனுக்கு நானும் நீங்களும் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி சுருக்கமாக இன்றைய ஹுத்பாவிலே நாம் பார்ப்போம். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லுகின்றான், சிந்திக்க வேண்டிய ஒரு நூலை உங்களுக்கு தந்திருக்கிறோம், சிந்திக்கக்கூடிய ஒரு கிதாபை தந்திருக்கிறோம், பார்த்து படிக்க வேண்டிய ஒரு கிதாபை உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனுடைய சாதனையை குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கிறான். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது அஃபலா யதத்தபரூனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் சிந்திக்க கூடாதா, அவர்கள் சிந்திக்க கூடாதா, وَلَوْ كَانَ مِنْ عِنْدِ غَيْرِ اللَّهِ لَوَجَدُوا فِيهِ اخْتِلَافًا كَثِيرًا, இறைவன் அல்லாது வேறு யாரிடம் இருந்தால் இந்த குர்ஆன் வந்திருந்தால் நிச்சயமாக மக்கள் கருத்து வேற்றுமை பட்டிருப்பார்கள், அதிகமான பிரச்சனைகளை சந்தித்திருப்பார்கள் என்பதை குர்ஆன் சொல்லிக்காட்டு. இன்னும் குர்ஆனுடைய சாதனை அல்லாஹ் சொல்லுகின்ற போது وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِّلْمُؤْمِنِينَ, நிச்சயமாக இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கினோம், இந்த குர்ஆன் உங்களுக்கு ஷிஃபா ஆரோக்கியத்தை தரக்கூடியது, وَرَحْمَةٌ لِّلْمُؤْمِنِينَ மூமின்களுக்கு அருளாகவும் குர்ஆன் இருக்கிறது. وَلَا يَزِيدُ الظَّالِمِينَ إِلَّا خَسَارًا, நிச்சயமாக அநியாயக்காரர்களுக்கு இந்த குர்ஆன் கை சேதத்தை தவிர நஷ்டத்தை தவிர வேறு ஒன்றையும் அதிகரிக்காது என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இன்னும் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய சாதனையை அற்புதத்தை சொல்லுகின்ற போது குர்ஆனுடைய அற்புதத்தை அல்லாஹ் குர்ஆனிலே குறிக்கின்ற போது குல் ஐனி ஸமாத்தில் இன்ஸு வல் ஜின்னு அலா அய்யது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன், ஜின்களும் மனிதர்களும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வர நாடினால் லா யஸூன பிமிஸ்லிஹி, அதை போன்ற ஒன்று யாராலும் கொண்டு வர முடியாது. இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு சிரமடைவதற்காக அல்லாஹுவை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட படைப்பினங்கள் தான் மனிதர்களும் ஜின்களும். இந்த இரண்டு சாராரும் சேர்ந்து குர்ஆனிலே ஏதாவது ஒன்றை கொண்டு வர முற்பட்டால் யாருக்கும் கொண்டு வர முடியாது. வலவு கானபாவும் அவர்களில் சிலர் சிலருக்கு உதவியாக இருந்தாலும் குர்ஆனை போன்ற ஒன்றை இந்த உலகத்திலே யாராலும் கொண்டு வர முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனுடைய சாதனையை சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்திருக்கின்ற இந்த குர்ஆன் பெருமதியானது, குர்ஆன் மகத்துவமானது, குர்ஆனை சுமந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே பெருமதியானவர்கள். வலீத் இப்னு முகீரா எங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தை ஏற்காத ஒருவர் காஃபிர், ஆனால் குர்ஆனை பற்றி இப்படி சொல்கிறார். அனில் குர்ஆன் குர்ஆனை பற்றி வலீத் இப்னு முகீரா சொல்லுகின்ற போது வல்லாஹி இன்ன லஹு லஹலாவா, நிச்சயமாக குர்ஆன் எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிறது, வ இன் அலைஹி லஸலாவா வ இன்னஹு யஉலு வ லா யுலா அலைஹி, நிச்சயமாக இந்த குர்ஆன் இனிமையாக இருக்கிறது, ஓத ஓத சந்தோஷமாக இருக்கிறது, வ இன்னஹு யஉலு வ லா யுலா அலைஹி, இந்த குர்ஆன் நாள்தோறும் உயர்ந்து கொண்டே போகிறது, அது தாங்குது கிடையாது. குர்ஆனை ஏற்றுக்கொண்ட மக்கள் குர்ஆனை இமாமாக ஏற்றுக்கொண்ட இந்த முஸ்லீம்கள் அதிகமாக கொண்டு போகின்றார்கள். இந்த குர்ஆன் சார்ந்தது கிடையாது என்பதாக இஸ்லாத்தை ஏற்காத ஒரு காஃபிர் வலீத் இப்னு முகீரா குர்ஆனை பற்றி சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் எங்களிடத்திலே பெருமதியான ஒரு வேதம். எனவே இந்த குர்ஆனுடனான தொடர்பு எங்களுக்கு எந்தெந்த வகையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் என்றால், முதலாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை குர்ஆனை ஓத வேண்டும், அல் குர்ஆனை பாராயணம் செய்ய வேண்டும், குர்ஆனை பார்த்து படிக்க வேண்டும். முதலாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை குர்ஆனை ஓதுவது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்ரா குர்ஆன ஃபைன்னஹு யாதி யௌமல் கியாமதி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி. குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள், நிச்சயமாக குர்ஆன் இருக்கிறதே கியாமத்துரிய நாளே அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதருக்காக மன்றாடும். யாருடைய உதவிகளும் கிடைக்காத கியாமத்துரிய நாள், சூரியன் கண்ணுக்கு எட்டுகின்ற அளவு தூரத்தில் இருக்கின்ற நாள், மனிதர்கள் பாவத்தின் அளவு வேர்வையால் மூழ்கி இருக்கின்ற நாள், குர்ஆன் சொல்லும் எனக்காக வேண்டி படைத்தளத்தை உனக்காக வேண்டி இந்த கலாமை இவர் பகல் காலங்களிலே ஓதினார், இரவிலே கண் விழித்து ஓதினார். எனவே இவருடைய விதத்திலே நீ என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே மன்றார். எனவே குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும், குர்ஆனுக்கு செய்யக்கூடிய முதலாவது கடமை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கரா ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு பிஹி ஹஸனா. யார் குர்ஆன்ல இருந்து ஒரு ஹர்ஃபை ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு நன்மை உண்டு. வல் ஹஸனத்து பி அஸ்ரி அம்ஸாலிஹா, நன்மை என்பது அதை போன்று பத்து மடங்குகள் அவர்களுக்கு நன்மையாக கொடுக்கப்படும். லா அகூல் அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், நான் சொல்ல இல்லை அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு ஹர்ஃப் என்று நான் சொல்ல இல்லை. நபிகளார் சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு ஹர்ஃப் என்று நான் சொல்ல இல்லை, வலாகின் மாறாக அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிஃப் என்பது ஒரு ஹர்ஃப், வலாமுன் ஹர்ஃபுன், லாம் என்பது ஒரு ஹர்ஃப், வமீமுன் ஹர்ஃபுன், மீம் என்பது ஒரு ஹர்ஃப். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு எழுத்துக்கு பத்து வீதம் நன்மை என்றால் சிந்தித்து பாருங்கள், அலிஃப் லாம் மீம் என்று சொல்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும். ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளெல்லாம் மூன்று எழுத்தை வைத்து எங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை தருகிறான். எனவே குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும், சக்திக்கு உட்பட்டவாறு ஓத வேண்டும். குர்ஆனை ஓதக்கூடியவர்களுடைய நன்மைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமாக விவாதித்தார்கள். சுருக்கமாக ஹுத்பாவின் நேரத்தை கவனத்திலே கொண்டு சுருக்கமாக ஒரு ஹதீஸை சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லதி யக்ரவுல் குர்ஆன மஹுவ மாஹிரு பிஹி மா ஸஃரத்தில் கிராமில் பரரா. யார் குர்ஆனை அலைய முறை ஓதுவாரோ, திருத்தமான முறையிலே ஒரு ஹாஃபில் ஓதுவதை கொண்டு தஜ்வீதுடைய சட்டங்களை பேணி, தர்சீலாக தஜ்வீதுடைய சட்டங்களை பேணி யார் குர்ஆனை ஓதுவாரோ, அவர் கயாமத்துடைய நாளிலே யாரோடு இருப்பார் தெரியுமா, மஸ்ஸஃபரத்தில் கிராமில் பரரா, சங்கையான மலக்குமார்களோடு இருப்பார்கள். தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் குர்ஆனை ஓதுவதற்கு கஷ்டப்படுகின்றார்களோ, திக்கி திக்கி குர்ஆனை ஓதுகின்றார்களோ, அவர்களுக்கும் அல்லாஹ் இரண்டு விதமாக நன்மை கொடுக்கிறான். ஒன்று, அவர்கள் ஓதுவதற்குரிய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். இன்னொன்று, அவர்கள் கஷ்டப்படுகின்ற திக்குகின்ற அவர்கள் கஷ்டப்பட்டு ஓதுவதற்கு எடுக்கின்ற அந்த முயற்சிக்கு அல்லாஹ் இரண்டு விதமான கூலியை கொடுக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் எந்த முறையில் குர்ஆனை ஓதினாலும், ஒரு ஹாஃபில் ஓதுவதை போன்று ஒரு ஆலிம் ஓதுவதை போன்று ஓதினாலும் எங்களுக்கு சிறப்பு இருக்கிறது. சாதாரணமாக குர்ஆனை படித்து திக்கி திக்கி ஓதினாலும் அதற்கு நிச்சயமாக நன்மை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் பொறாமைப்படுவதற்கு தகுதியான மனிதர் யார் என்றால், இந்த உலகத்திலே பொறாமை இருக்கிறதே ஒரு மனிதனை தூங்க விடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பொறாமையின் விவரத்தை பல வகையிலே வைத்திருக்கிறான். பொறாமை என்ற பாவத்திலே அகப்பட்ட மனிதர் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே நிம்மதியை எடுத்து விடுவான். அந்த மனிதர் இரவிலே தூங்கினாலும் தூக்கம் போகாது. மற்றவர் நல்லா இருப்பதை நினைத்து, மற்றவர் அதிகமாக சம்பாதிப்பதை நினைத்து, மற்றவருக்கு கொடுக்கப்பட்ட நியமத்தை நினைத்து இவருக்கு இரவிலே தூக்கம் போகாது. ஏன் காரணம்? இவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற பொறாமையின் காரணமாக. எனவே கண்ணியமானவர்களே, இந்த பொறாமை ஆகுமான பொறாமை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறாமை கொள்வதற்கு தகுதியான இரண்டு விடயங்களை சொல்லி தந்தார்கள். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சொத்து செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அதை கொண்டு அவன் தான தர்மம் செய்கிறான், ஏழைகளை வாழ வைக்கிறான், மற்றவர்கள் கொடுத்து மகிழ்கிறான், மற்றவர்களுடைய வாழ்விலே சந்தோஷம் அடைகிறான், மற்றவர்கள் நிம்மதியாக வாழ வைத்து அல்லாஹ்விடத்தில் இவன் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறான். இப்படிப்பட்ட மனிதனை பார்த்து பொறாமைப்படலாம். இவருக்கு கொடுத்திருக்கின்ற செல்வத்தை கொண்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகின்றாரே. இந்த அடியார்கள் மூலமாக அடியாருடைய கஷ்டங்களை துயரங்களை துடைத்து, அடியாருடைய கண்ணீர்களை தருவழுத்தி, அடியாருடைய பசிகளை போக்கி, அவருடைய பொருளாதார எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கின்றாரே. எனவே இப்படிப்பட்ட பொருளாதாரம் எனக்கு கிடைத்திருக்கிறது, இந்த பொருளாதாரத்தை வைத்து நான் என்ன செய்கிறேன், அவர் செய்கின்ற நன்மைகளை போல நான் செய்ய வேண்டுமே என்ற ஒரு பொறாமை. இன்னும் ஒரு பொறாமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ஹிக்மத்தை அறிவை கொடுத்திருக்கிறான், அந்த அறிவை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், அந்த அறிவை பரப்புகிறார், அந்த அறிவு பிரகாரம் அமல் செய்கிறார், அந்த அறிவு பிரகாரம் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய ஆயவர்கள், தன்னுடைய பந்தங்கள், தன்னுடைய உறவுகள் எல்லோரையும் நல்ல முறையிலே வழிநடத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை பார்த்து நீங்கள் பொறாமை கொள்ளலாம். இவர் நல்ல முறையில் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சாதாரண அறிவை வைத்து இவர் புத்தி உள்ளவராக அந்த உலகத்தில் நடந்து கொண்டாரே. எனவே அந்த புத்தியை எனக்கு அல்லாஹ் தந்தில்லையே, எனவே எனக்குள்ள அறிவை வைத்து நானும் புத்திசாலியுள்ளவனாக, நானும் ஒரு சிறந்த அறிவாளியாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டுமே என்று ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு கொடுத்த அறிவை பார்த்து பொறாமை கொள்ளலாம். எனவே கண்ணியமானவர்களே, பவானை ஒரு மனிதன் கட்டிருக்கிறான், பவானை ஒரு மனிதன் அதிகமாக ஓதுகிறான், அவருடைய குடும்பத்தில் அதிகமாக ஹாஃபில்கள் உருவாக்குகிறார்கள், அதை பார்த்து பொறாமை கொள்ளலாம். எங்களுடைய குடும்பத்தில் மகாதிரிகள் உருவாக வேண்டும் என்று எங்களுக்கு ஆசை கொள்ளலாம். அந்த பொறாமை மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட பொறாமை. எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். குர்ஆன் ஓதுவதற்கு அதிகமான நன்மை ஏற்படும். உள ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனிலே நிம்மதியை வைத்திருக்கிறான், குர்ஆனிலே அல்லாஹ் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக குர்ஆன் ஓதுவார்கள். ஓதி விட்டு ஒரு துஆவை கேட்பார்கள், அல்லாஹும்ம ஜஅல் குர்ஆன ரபீஅ கல்பி, யா அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு ஏல உள்ளத்தை வசந்தமாக்கிடு யா அல்லாஹ், வ நூர சத்ரி வ ஜலா ஹுஸ்னி வ தஹாப ஹம்மி வ ஹம்மி, யா அல்லாஹ் என்னுடைய நெஞ்ச என்னுடைய நதாவது நெஞ்சில பிரகாசத்தை தந்துரியா அல்லாஹ், என்னுடைய கவலைகளை கஷ்டங்களை துன்பங்களை போக்கிடியா அல்லாஹ்ன்னு குர்ஆன ஓதி ஓதி நபிகளார் துஆ செய்வார்கள். எனவே கண்ணியமானவர்களே, கவலைகளுக்கு மருந்தாக, மனநோய்களுக்கு மருந்தாக, நிம்மதியின் உறைவிடமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன் திலாவத்தை தந்திருக்கிறான். எனவே குர்ஆன் ஓதுகின்ற போது எங்களுக்கு உள ரீதியான நிம்மதி கிடைக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்திலே குர்ஆனில் கொஞ்சமேதும் இல்லையோ அவர் பாலடைந்த வீட்டுக்கு சமன் என்ற கருத்தை சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆனுக்கு முதலாவது செய்யக்கூடிய கடமை குர்ஆனை நாம் ஓத வேண்டும். குர்ஆனை ஓதுவதற்கு அழகான தருசீல்களை அழகான முறைகளை எங்களுக்கு வைத்திருக்கின்றார்கள். அதிலே குர்ஆன் கிட்டத்தட்ட ஒரு ஹிஃப்ல் குர்ஆனை எடுத்துக்கொண்டால் 600 பக்கங்கள் இருக்கும். அந்த பக்கங்களை அழகான முறையிலே எங்களுக்கு ஓதி முடிக்கலாம். ஒரு நாளைக்கு நாம் தொழுகிறோம், 5 நேரம் தொழுகிறோம். 5 நேரம் ஒரு தொழுகைக்கு பின்னால் பரவான தொழுகை 5 நேரம் தொழுகிறோம். 5 நேர தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வக்துக்கு பின்னால் 4 பக்கங்கள் ஓதினால் ஒரு நாளைக்கு நாம் 20 பக்கம் ஓதுவோம். 20 பக்கத்தை 30 பெருக்கினால் 600 பக்கத்தை இலகுவாக ஒரு மாதத்திலே ஒரு குர்ஆன் முடிக்கலாம். 2 குர்ஆன் முடிக்க வேண்டும் என்று ஆசை கொள்ளக்கூடியவர்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும், அவர்கள் ஒரு தொழுகைக்கு முன்னால் 4 பக்கம், தொழுகைக்கு பின்னால் 4 பக்கம், 8 பக்கம் ஓதலாம். 8 பக்கம் ஓதுகின்ற போது அவர்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னதை போன்ற ஒரு குர்ஆன் இந்த 8 பக்கம் ஓதிட்டு வந்தால் ஒவ்வொரு தொழுகையிலும் முன்னாலும் பின்னாலும் வக்துக்கு முன்னாலும் பின்னாலும் ஓதிட்டு வருகின்ற போது மாத முடிவில் 2 குர்ஆனை இலகுவாக முடித்து விடலாம். எனவே அதிகமாக குர்ஆனை முடிப்பதற்கு அழகான தர்தீலாக ஒழுங்குமுறையாக இருக்கிறது. இன்று சமூகத்திலே மக்கள் சொல்வார்கள், நேரம் கிடைத்தால் குர்ஆன் ஓதுவேன் என்று சொல்வார்கள். இது பிழையான வாசகம் கண்ணியமானவர்களே. நேரம் கிடைத்தால் குர்ஆன் ஓதுவோம் என்றால் நாம் குர்ஆனை செகண்டாக கருதுகிறோம். குர்ஆனை ஏதோ டைம் பாஸுக்காக நாங்கள் குர்ஆனை நினைக்கிறோம். அப்படி அல்ல, குர்ஆன் நேரம் ஒதுக்கி ஓத வேண்டும். நேரம் கிடைத்தால் குர்ஆன் ஓதுவோம் என்று சொல்வது பிழையான வாக்கியம். இஸ்லாத்திலே அது ஒரு பிழையான வாக்கியம். நேரம் ஒதுக்கி குர்ஆன் ஓத வேண்டும், குர்ஆனுக்கு நேரம் கொடுக்க வேண்டும், சஹாபாக்கள் மஸ்ஜித் நபவியிலே வெறுமனே சொல்லக்கூடிய இடமாக மாத்திரம் அதை பயன்படுத்தவில்லை, ஒரு ஹைதர் மஜ்லிஸாக பயன்படுத்தினார்கள். ஒரு மார்க்கத்தை படிக்கக்கூடிய மசாலாக்களை பறிக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த பள்ளி வாயிலை பயன்படுத்தினார்கள். எனவே குர்ஆனை நாம் படிக்க வேண்டும், குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும், அது எங்களுக்குள்ளே நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும். இரண்டாவது, குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை முடியுமான சின்ன சின்ன சூராக்களை ஹிஃப்ல் செய்ய வேண்டும். குர்ஆனிலே முக்கியமான சில சூரா இருக்கிறது, அம்மையில வரக்கூடிய சின்ன சின்ன சூராக்கள் அவைகளை ஹெஃபில் செய்ய வேண்டும். சூரா முல்க், சூரா யாசின், சூரா ரஹ்மான், சூரா கஹ்ஃப், இதெல்லாம் முக்கியமான நிறைய சிறப்புகளை உள்ளடக்கிய சூராக்கள். இந்த சூராக்களை முடியுமான வரை மனனம் செய்ய வேண்டும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்திலே குர்ஆனில் கொஞ்சமேதும் இல்லையோ அவருடைய உள்ளம் காலடைந்த வீட்டுக்கு சமன் என்ற கருத்தை சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய உள்ளத்திலே குர்ஆனில் ஏதாவது ஒரு வாசகமாவது, ஏதாவது ஒரு சூரத்தாவது உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய செல்வம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை செல்வமாக, சொத்தாக, பொருளாக கருதினார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வமாக கருதினார்கள். ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்து, யா ரசூலல்லாஹ், நான் திருமணம் முடிக்க வேண்டுமென அனுமதி கேட்டார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், உன்னிடத்திலே மகர் இருக்கிறதா கொடுப்பதற்கு? ஒன்றுமே இல்லை யா ரசூலல்லாஹ். அப்படி என்றால் இரும்பாலான ஒரு மோதிரமாவது கொடுத்து நீ நிக்காம செய்து கொள்ள சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வி தூதரே, இரும்பாலான ஒரு மோதிரம் கூட செய்வதற்கு என்னால் சக்தி பெறவில்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய உள்ளத்தில் அவரை கரம் பிடித்துக் கொள்ள கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். இதன் மூலமாக எதை நாம் உணர்கிறோம் என்றால், செல்வம் இல்லாத போது பயன்படுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு செல்வம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய குர்ஆன் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். முக்கியமான சின்ன சின்ன சூராக்களை நாம் மனனம் செய்வோம். அப்படி இல்லாவிட்டால் எங்களுடைய உள்ளம் காலடைந்த வீட்டுக்கு சமன். அடுத்ததாக, குர்ஆனை நாம் பொருள் உணர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். வெறுமனே குர்ஆனை ஓதிவிட்டு போகாமல் குர்ஆனுடைய முக்கியமான சூராக்களுக்கு, சின்ன சின்ன முக்கியமான சூராக்களுக்கு, அதே போல் நிறைய சிறப்பு கொள்ள சூராக்களுடைய கருத்துக்களை விளங்குவதற்கு முயல வேண்டும். இன்று நாம் விடக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு என்னென்றால், சூரக்கத்தின் மொழி அரபு, நபிகளாருக்கு குர்ஆன் இறங்கிய மொழி அரபு, மறுமையில் நாம் எல்லாம் அல்லாஹ்வோடு பேசக்கூடிய மொழி அது அரபு. சுவர்க்கத்தின் மொழி எல்லாம் அல்லாஹ் அரபாக தந்திருக்கிறான். குர்ஆன் இறங்கிய மொழி அரபு, ஹதீஸ் பொதிந்துள்ள மொழி அரபு. எனவே இந்த அரபு என்றே சாதாரண ஒரு விடயமல்ல, நாம் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு தவறுதான். அரபை வெறுமனே, அதாவது ஒரு வாயால் மொழியக்கூடிய சாதாரண வார்த்தையாக பயன்படுத்துகின்றோம், அதற்கு கருத்து விளங்குவதில்லை. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நானும் நீங்களும் குர்ஆன் ஓதுகிறோம், ஆனால் குர்ஆன்ல எத்தனை பேருக்கு கருத்து தெரியும்? சூரத்துல் பாத்திகா ஒவ்வொரு நாளும் பரவான ஐந்து நேரம் சொல்கிறோம், 17 ரகஅத் சொல்கிறோம். இந்த 17 ரகஅத்திலே சூரத்துல் பாத்திகா ஓதுவது வாஜிப், கட்டாயம். ஆனால் எங்களில் எத்தனை பேருக்கு சூரத்துல் பாத்திகா 7 ஆயத்துக்களை கொண்ட அந்த சூரத்துல் பாத்திகா மீட்டி மீட்டி ஓதக்கூடிய, ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடியவர்கள் 17 விடுத்த பரவான சொல்களை ஓதுவோம், எங்களில் எத்தனை பேருக்கு சூரத்துல் பாத்திகாவுடைய கருத்து தெரியும்? நானும் நீங்கள் எந்த அளவு மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம்? எனவே கண்ணியமானவர்களே, முக்கியமான சூராக்களுடைய கருத்துக்களை நாம் விளங்க வேண்டும். ஆங்கிலம் படிக்கிறோம் கருத்து தெரியும், சிங்களம் பேசுகிறோம் அதுக்கு கருத்து தெரியும், ஆனால் குர்ஆன் ஓதுகிறோம் கருத்து தெரியாத சமுதாயமாக இருக்கிறோம் கண்ணியமானவர்களே. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? முடியுமானவர்கள் குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்குவதற்காக வேண்டி முயல வேண்டும். அப்படி இருந்தால் தான் நிச்சயமா குர்ஆன் எங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், அஃபலா யதத்தபரூன அல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. நீங்கள் குர்ஆனை சிந்திக்க கூடாதா? குர்ஆனை சிந்திக்க கூடாதா? நிச்சயமாக உங்களுடைய உள்ளங்களிலே கூட்டா போடப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு குர்ஆனுடைய கருத்து விளங்காவிட்டால் எங்களுக்கு கூட்டு போட்ட மாதிரி தான் இருக்கும். கருத்துக்கள் விளங்குகின்ற போதுதான் உயிரோட்டம் உள்ள குர்ஆன் ஆக எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த குர்ஆன் மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்குவதற்கு முயலுவோம். முக்கியமான சூராக்களுடைய கருத்துக்களை படிப்போம். எங்களுடைய வீட்டுகளிலே ரமலானுடைய காலம் தர்ஜமத்துல் குர்ஆனை வாங்கி வைப்போம். முடியுமான நேரங்களிலே முக்கியமான எங்களுடைய வாழ்க்கையை சுவர்க்கத்தின் பக்கம் மாற்றக்கூடிய வரலாறுகள். அடுத்ததாக, முதலாவது குர்ஆனை ஓதுதல், இரண்டாவது குர்ஆனில் முக்கியமான சூராக்களை மனனம் செய்தல், மூன்றாவது பொருள் உணர்ந்து கற்றுக்கொள்ளுதல், நாலாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை. நாங்கள் எப்படி ஓதினோமோ, எப்படி மனனம் செய்தோமோ, எப்படி கருத்துக்களை வழங்கினோமோ அந்த விடயத்தை வாழ்விலே கொண்டு வர வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் குர்ஆன் எங்களிடத்தில் இருந்ததே அர்த்தமில்லை. வெறுமனே குர்ஆன் ஒரு கேபினட்ல இருக்கிறது, வெறுமனே குர்ஆன் ஒரு அல்மாரியில் இருக்கிறது, வெறுமனே குர்ஆன் ஒரு வீட்டில் ஒரு ரூம்ல வைத்திருக்கிறோம் என்றால் அந்த குர்ஆன் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்பதுதான் அர்த்தம். சுவரிலும் வாகனத்திலும் குர்ஆன் வசனங்கள் இருப்பதை விடவும் மனிதனுடைய உள்ளத்திலும், மனிதனுடைய வாழ்விலும், மனிதனுடைய செயலிலும், மனிதனுடைய பேச்சிலும், நடைமுறையிலும், சொல் செய்ய எல்லாவற்றிலும் இருப்பதுதான் குர்ஆன் எதிர்பார்க்கிறது. சஹாபாக்கள் அப்படித்தான் குர்ஆனை எடுத்தார்கள். சகாபாக்கள் ஐந்து ஐந்து வசனங்களை கற்றுக்கொள்வார்கள், ஆனால் தங்களுடைய வாழ்விலே கொண்டு வராமல் அடுத்த வசனங்களை கற்றுக்கொள்ள செல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு குர்ஆன் வாய்ப்பு இறங்குறது, லன் தனாலுல் பிர் ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன் என்ற குர்ஆன் வசனம் இறங்குகின்ற போது ஒரு சஹாபி அந்த குர்ஆனுடைய கருத்தை யோசிக்கிறார். நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்றை செலவழிக்காத வரையிலே உண்மையிலே நீங்கள் நன்மையை பெற்றுக் கொண்டவராக மாற்றீர்கள் என்ற குர்ஆன் வசனம் இறங்குகின்ற போது ஒரு சஹாபி தனக்கு மிகவும் விருப்பமான ஒரு தோட்டத்தை எப்படி அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்கிறார், குர்ஆனுக்கு உடனே கட்டுப்படுகிறார். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட சமுதாயமாக நானும் நீங்களும் மாற வேண்டும். ஒரு முறை அவர்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், நீங்கள் நீதமாக நடப்பதில்லை, பைத்துல் மால் எங்களுக்கு எந்த ஒண்ணுமே கொடுப்பதில்லை, நாங்கள் வறியவர்களாக கஷ்டமானவர்களாக வாழ்கிறோம் என்று முறையிட்ட போது உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விழுந்து கோபப்பட்டார்கள். உடனே அந்த சபையிலே இருந்த ஒரு சஹாபி ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினார். நீங்கள் மன்னிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள், அதாவது ஜாகில்கள் அறியாதவர்கள் வந்தால் அவர்களை புறக்கணியுங்கள் என்ற குர்ஆன் வசனத்தை அந்த சஹாபி அந்த மஜ்லிஸை ஓதி காட்டியதும் உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா உடனே அந்த குர்ஆன் வசனத்தை கட்டுப்பட்டு விட்டார்கள். கண்ணியமானவர்களே, இப்படித்தான் சஹாபாக்கள் குர்ஆனை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார். குர்ஆன் என்றால் தலைக்கு மேலே நினைத்தார்கள். இன்று நானும் நீங்கள் இந்த குர்ஆனுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆனை எப்போதும் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். குர்ஆன் என்பது வெளிமனை எழுத்தில் மாத்திரமல்ல, குர்ஆன் என்பது வெளிமனை ஓதலிலே மாத்திரமல்ல, குர்ஆன் என்பது எங்களுடைய வாழ்விலே வர வேண்டும். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், சூரத்து மாஇதா 44, 45, 48 அந்த மூணு ஆயத்திலும் அல்லாஹ் இறுதியிலே சொல்கிறான், அவர்கள் கெட்டவர்கள், அவர்கள் பாசிக்குகள் என்று சொல்லி காட்டுகின்றான். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையை அலங்கரிக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்த வேண்டும். குர்ஆன் ஒரு விடயத்தை சொல்லி இல்லையா, அது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொன்ன பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே ஒரு விடயத்தை சொல்கிறான். அது முக்கியமான ஒரு விடயம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே உயரநிலை ஆரம்பித்த இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் அகலி நிலை முடிக்கிறான். கண்ணியமானவர்களே பாருங்க, அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனை சொல்கின்ற போது, வலக்கத் தரஅனா லி ஜஹன்னம கதீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களும் ஜின்னும் அதிகமான மனிதர்களை ஜஹன்னம் என்ற நரகத்துக்கு நாங்கள் படைத்திருக்கிறோம். அவர்களுடைய தன்மை என்ன, அவர்கள் செய்த அநியாயம் என்ன, லஹும் குலூபுல் லா யஃபகூன பிஹா, அவர்கள் கொடுக்கப்பட்ட உள்ளத்தால் நல்லதை அவர்கள் சிந்திக்கவில்லை, வலஹும் அயுனுல் லா யுபிஸூன பிஹா, அவர்கள் கொடுக்கப்பட்ட கண்களால் நல்லதை அவர்கள் பார்க்கவில்லை, வலஹும் ஆதானுல் லா யஸ்மவுன பிஹா, அவர்கள் கொடுக்கப்பட்ட காதுகளால் நல்லதை உள்வாங்க கொள்ளவில்லை, கேட்டுக்கொள்ளவில்லை. உலாய்க கல் அன்ஆம், இவர்கள் ஆடு மாடு ஒட்டகைகள் போன்றவைகள். அல்லாஹ் மனிதனை கொண்டு ஆரம்பித்த இந்த குர்ஆன் வசனத்தை மிருகங்களோடு முடிக்கிறான். இந்த உள்ளம் நல்லதுக்கு பயன்படுத்தப்பட இல்லையா,
கண் நல்லதை பார்க்கவில்லையா, காது நல்லதை கேட்கவில்லையா? அவர்கள் மனிதர்கள் அல்ல, அவர்கள் மனிதர்கள் அல்ல, அவர்கள் மிருகங்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறான், அந்த ஆடு மாடு ஒட்டகை கால்நடைகளை விடவும் கேவலமானவர்கள். சத்திரிலே பல்மும் அவல் என்ற வார்த்தைக்கு நாய் பண்டி என்று எழுதுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, அதை விட கேவலமானது நாங்கள் அசிங்கம் என்று கருதக்கூடிய அந்த இரண்டு மிருகங்களை போன்றவர்கள் என்ற கருத்தை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். நிச்சயமாக இவர்கள் பராமுகமாக இருக்கின்றார்கள், இவர்கள் விளங்காமல் இருக்கின்றார்கள், குர்ஆனை ஓதுகின்றார்கள், நல்லதை பார்க்க மாட்டார்கள், நல்லதை கேட்க மாட்டார்கள், நல்லதை உள்வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே கண்ணியமானவர்களே, ஜஹன்னம் என்ற நரகத்துக்கு திட்டவட்டமாக போகக்கூடியவர்கள் மிக பெரும் பாவம் செய்தவர்கள் அல்ல, அவர்களுடைய இந்த உறுப்புகளை நல்லவைகளுக்கு பயன்படுத்தாதவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று, குர்ஆனை நாங்கள் எப்படி நடைமுறைப்படுத்தினோமோ அது எங்களோடு இந்த குர்ஆன் நின்று விடாமல் அந்த குர்ஆனை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாங்கள் கற்றிருக்கின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் எங்கள் மீது பொறுப்பாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொன்னார்கள், கைரக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா, உங்களில் சிறந்தவர் யாரென்றால் தானும் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையிலும் குர்ஆன் வர வேண்டும், பிறருக்கும் அந்த குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும், இவர்கள் தான் உலகத்திலே மிகவும் சிறந்தவர்கள். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், கைருல் பரியா, இந்த பூமியிலே பூமிக்கு மேலால் வாழக்கூடிய மக்களே மிகவும் சிறந்தவர்கள் யார் என்றால் நல்லமல் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் சொல்கிறான். எனவே நல்லமல் செய்யக்கூடியவர்கள் யார், தாங்கள் மாத்திரம் நல்லமல் செய்வது மாத்திரமல்ல, தாங்கள் நல்லமல் செய்து நல்லமலின் பக்கம் மக்களை தூண்டுவது, இந்த குர்ஆனுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் சொல்லிக் கொடுப்பது, இது ஒவ்வொருடைய பொறுப்பாக இருக்கிறது. அடுத்ததாக குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஒன்று, குர்ஆனை நாங்கள் கற்றுக் கொடுப்பதை போன்று குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ, குர்ஆனுடைய வசனம் எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கு எங்களுடைய காதை கொடுத்து குர்ஆனை கேட்க வேண்டும். ஏனென்றால் குர்ஆன் சாதாரணமானது அல்ல, குர்ஆன் இருக்கிறதே இந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்க கேட்க ஒரு மனிதனுடைய ஈமான் கூடி கொண்டு போகும். சஹாபாக்களுடைய ஈமான் குர்ஆன் மூலமாக கூடியது. எனவே எங்களுடைய ஈமானும் குர்ஆனின் மூலமாக அதிகமாக வேண்டும். அதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும், குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ அந்த இடத்தில் எங்களுடைய காதை கொடுத்து குர்ஆனை கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான், இன்னமல் மூமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், நிச்சயமாக மூமின்கள் யார் என்றால் குர்ஆன் ஓதப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவருடைய கல்புகள் எல்லாம் நடுநடுங்கும், கல்பும் வஜில், அவருடைய கல்வெல்லாம் நடுநடுங்கக்கூடிய அல்லாஹுவை நினைத்து பயப்படக்கூடிய கல்புகளாக இருக்கும், அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் வடிக்கக்கூடிய கல்புகளாக இருக்கும். இன்று உலகம் மிக பயங்கரமான உலகமாக இருக்கிறது. குர்ஆனை சுமந்த குர்ஆனை பார்த்து கண்ணீர் வடிக்க வேண்டியவர்கள் எதையோ பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள், பேப்பரை பார்த்தும் உலகத்தில் உள்ள கற்பனை கதைகளையும் பார்த்து கண்ணீர் வடிக்கின்றார்கள், மருமையை நினைத்து கண்ணீர் வடிக்க வேண்டியவர்கள் இந்த உலகத்தை பார்த்து உலகத்தில் உள்ள இழப்புகளை நினைத்து கண்ணீர் வடிக்கின்றார்கள், படைச்சிறப்பை நினைத்து கண்ணீர் வடிக்க வேண்டியவர்கள் மக்களோ படைப்பினங்களை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் எதற்கு கண்ணீர் வடிக்க வேண்டும், அல்லாஹுடைய குர்ஆன் வசனங்கள் ஓதப்பட்டால், அல்லாஹுடைய வேதம் அது மக்களுக்குரிய வேதம் அல்ல, அல்லாஹுடைய வேதம் அந்த வேதம் குர்ஆன், அந்த குர்ஆன் ஓதப்பட்டால் நம்முடைய உள்ளம் நடுநடுங்க வேண்டும். நடுநடுங்கிறது பின்னால் வைதா துலியத் அலைஹிம், அவர்கள் மீது குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால், ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், ஜாதத்துஹும் ஈமானா, அவருடைய ஈமான் கூடிக்கொண்டு போகும், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், ஈமான் கூடிய அவர்கள்தான் அல்லாஹ் மீது எல்லா விடயத்தையும் பொறுப்பு சாட்டுவார்கள். எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆன் என்பது சாதாரணமாக கேட்கக்கூடிய விடயம் அல்ல. இஸ்லாத்தின் விரோதிகள் குர்ஆனை கேட்கக்கூடாது என்று காதிலே பஞ்சியை தொலைத்துக் கொண்டு ஒளிந்து ஒளிந்து ஓடுவார்கள். ஆனால் ஒருவருக்கு தெரியாமல் மற்றவரும், மற்றவருக்கு தெரியாமல் மற்றவரும் குர்ஆனை கேட்கிறார்கள், ஆனால் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அந்த அளவு குர்ஆன் மக்களுடைய உள்ளத்திலே தாக்கத்தை செலுத்தக்கூடியது. குர்ஆன் குர்ஆனை கேட்கக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் குர்ஆனை கலவிலே ஒளிந்து கேட்கக்கூடிய அளவுக்கு குர்ஆனுடைய வசன நடைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆனை நாம் அதிகமாக ஓத வேண்டும். எங்கெல்லாம் குர்ஆன் ஓதப்படுகிறதோ நிச்சயமாக குர்ஆன் ஓதுவதை கேட்க வேண்டும். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இமாமத் செய்வதற்காக அனுப்புவார்கள். கண்ணியமானவர்களே, இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இமாமல் செய்வதற்காக அனுப்புவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மீது தானே குர்ஆன் இறக்கப்பட்டது, நீங்கள் தானே குர்ஆன் ஓத நாங்கள் கேட்க வேண்டும், நான் ஓத நீங்கள் கேட்கிறது நியாயமா என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த சஹாபி கேட்கின்ற போது நபிகளார் சொன்னார்கள், இல்லை இப்னு மசூத், நீங்கள் குர்ஆன் ஓதுங்கள், நான் கேட்கப் போகிறேன். எனவே இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா குர்ஆன் ஓதி தொழுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்களால் கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கிறது. இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகின்றார்கள், ஃபஜரஃபத் ஐனா, நபியுடைய இரண்டு கண்களையும் பார்த்தேன், கண்ணீர் சொட்டு சொட்டாக அப்படியே கொட்டியது என்ற கருத்தை இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆன் கேட்கிறவர்கள் சாதாரணமாக அதை நினைக்கக்கூடாது. குர்ஆனுடைய கருத்துக்கள் விளங்கினால் கண்ணீர் வரும். சில சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம், குர்ஆனை கேட்டுக் கொண்டிருப்பார்கள், கண்ணீர் வடியும். சில சாதியினுடைய வரலாறை பார்க்கிறோம், குர்ஆனுடைய வசனம் ஓதப்படுகிறது, கவலையால் நெஞ்சி பிளந்து மௌத்தாகின்ற வரலாறுகளையும் நாங்கள் சாதியினுடைய வரலாறுகளை படித்திருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மூசா அல் அஸ்ஹரி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவும் இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் சிலருடைய குர்ஆன் ஓத சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காதால் கேட்பார்கள். இது நபிகளுடைய வளமையாக இருந்தது. குர்ஆன் ஓதுவது எப்படி நாங்கள் அதை இபாதத்தாக கொள்கிறோமோ, அது போன்று யாரெல்லாம் குர்ஆன் ஓதுகின்றார்களோ அதற்காக காதை கொடுத்து கேட்பதும் இபாதத்தாக இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், வைதா குரியல் குர்ஆன், குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால், ஃபஸ்தமிஉ லஹு வஅன்ஸிது லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் காது கொடுத்து மௌனமாக இருந்து குர்ஆனை கேளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வின் மூலமாக நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள், அல்லாஹ்வின் மூலமாக உங்களுக்கு இரக்கம் காட்டப்படுவீர்கள் என்ற கருத்தை அல்லாஹ் பரிசுத்த வந்து சிலர் கேட்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று எங்களுக்கு சொல்லி தாருங்கள் நாயகமே என்று கேட்ட போது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், குலுகுஹு அல் குர்ஆன், நபியுடைய குணமே அல் குர்ஆன். குர்ஆனை பார்க்கின்றீர்களா, நபியை பாருங்கள், நபியை பார்க்க வேண்டுமா, குர்ஆனை பாருங்கள். குர்ஆனிலே என்னென்ன விடயம் இருந்ததோ எல்லாம் நபியுடைய வாழ்க்கையில் இருந்தது, நபியுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா விடயங்களும் குர்ஆனில் இருக்கிறது. இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை ஒரு ஆச்சரியமான வாழ்க்கையாக இருந்தது. எனவே கண்ணியமானவர்களே, நாம் குர்ஆனை ஓதுகிறோம், குர்ஆனுடைய கருத்தை விளங்குகிறோம், குர்ஆனை நடைமுறைப்படுத்துகிறோம், குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறோம், குர்ஆன் ஓதுவதை கேட்கிறோம். ஆனால் இந்த குர்ஆனின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில குர்ஆன் வரவில்லை என்றால் மிகவும் பயங்கரமான சாபத்தை குர்ஆனை எங்களுக்கு செய்யும். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனை சொல்கின்றான், அலல் வாலிமீன், அநியாயக்காரனை அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாங்கள் குர்ஆனை ஓதி ஓதி அநியாயம் செய்து கொண்டே இருந்தால், நாங்கள் பொய்யை விடாமல் இருந்தால், நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டே இருந்தால் குர்ஆன் எங்களுக்கு பதுவா செய்யும். அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், லானத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. நாங்கள் குர்ஆனை ஓதுகிறோம், பொய் பேசுவது விடவில்லை, குர்ஆன் ஓதுகிறோம், வியாபாரத்திலே பொய் சொல்கிறோம், இப்படி நடக்கிறோம் என்றால் நிச்சயமாக ஓதக்கூடிய குர்ஆனை எங்களுக்கு பதுவா செய்கிறது. மனிதர்கள் தான் வேணும் பதுவா செய்வதற்கு, மனித ஏனே அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் தான் வேணும் எங்களுக்கு பதுவா செய்வதற்கு, குர்ஆன் கூட எங்களுக்கு பதுவா பாஷையும். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே இன்னும் சொல்லுகின்ற போது ஃபவைலுல்லில் முஸல்லீன், தொழுவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான். விட்டு விட்டு தொழக்கூடியவர்கள், பராமுகமாக தொழக்கூடியவர்கள், பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி தொழக்கூடியவர்கள், முகஸ்துதிக்காக வேண்டி தொழக்கூடியவர்கள், சோம்பேறியாக தொழக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் கேடு என்ற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கின்றான். எனவே நாங்கள் விட்டு விட்டு தொழுதால், ரமலான் காலத்துக்கு மாத்திரம் பள்ளிக்கு வந்தால், நாங்கள் சோம்பேறிகளாக சொல்வதால், அதாவது மறதியாக சொல்வதால், எத்தனை ரக்காத் சொல்வோம் என்ற சிந்தனையும் கூட எங்களுக்கு விளங்காமல் நாங்கள் சொல்வதால், நிச்சயமாக அந்த குர்ஆனை எங்களுக்கு பதுவா செய்யும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அது மாத்திரமல்ல, குர்ஆன்ல அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், வைலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவு நிர்வையிலே மோசடி செய்யக்கூடிய மக்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கும் கேடுதான். வியாபாரம் பண்ணுகிறார்கள், கொடுக்கல் வாங்கல் பண்ணுகின்றார்கள், கொடுக்கின்றார்கள் வாங்குகின்றார்கள், ஆனால் இவர்கள் அந்த அளவு நிர்வையிலே மோசடி செய்வதை விட்டுவிடவில்லை என்றால் இவர்களுக்கும் கேடுதான் என்ற குர்ஆன் காட்டுகிறார். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் குர்ஆன் ஓதுகிறான், அவனுடைய வாழ்க்கை மாறவில்லை. ஒரு மனிதன் குர்ஆன் ஓதுகிறான், அவன் பொய் சொல்வதை விடவில்லை என்றால் குர்ஆன் அவனுக்கு பதுவா செய்யும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே இந்த குர்ஆனுடைய மிகப்பெரிய ஒரு சாதனையை சொல்கின்றான். இந்த குர்ஆன் இருக்கிறது, இந்த குர்ஆனை மனிதர்களுடைய உள்ளம் மீதான் அல்லாஹ் இறக்கி வைத்தான், மனிதருடைய உள்ளம் மீதான் அல்லாஹ் அந்த குர்ஆனை இறக்கி வைத்தான். எனவே இந்த குர்ஆனை சுமந்தவர்கள் கண்ணியமானவர்கள். குர்ஆனி மூலமாக நல்லதை பெற்றுக்கொள்ளாதவர்கள், குர்ஆனி மூலமாக நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தாதவர்கள் மிகப்பெரிய நெஸ்தவாளிகள். அல்லாஹு தஆலா அந்த பரிசுத்த அல் குர்ஆனை சொல்லுகின்ற போது لو انزلنا هذا القران على جبل لرأيته இந்த குர்ஆனை நாங்கள் ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால், அல்லாஹ்வுடைய படைப்பு தான் மலை, ஆனால் அந்த மலையை விடவும் அல்லாஹ்வுடைய பெருமதியானவர்கள் மனிதர்கள். இந்த மனிதர்கள் மீது அல்லாஹ் அந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான், ஆனால் இந்த குர்ஆனை நாங்கள் ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால் அல்லாஹுடைய பயத்தால் அந்த மலை சுக்குநூறாக துண்டு துண்டாக ஆக இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். இந்த குர்ஆனுடைய தாத்பரியங்கள், குர்ஆனுடைய உள்ளடக்கங்கள் அவ்வளவு பாரபூரமானது, குர்ஆனுடைய உள்ளடக்கங்கள் அவ்வளவு சிறப்பானது என்று அந்த விடயங்களை தாங்கிக் கொள்ள சக்தி பெறாமல் அந்த கடுமையான மலை கூட சுக்குநூறாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டி இறுதியை சொல்லுகிறான். இப்படிப்பட்ட உதாரணங்களை எல்லாம் ஏன் காட்டுகிறான் தெரியுமா? நவரி புகாலின் மக்களுக்கு ஏன் இவ்வாறான உதாரணங்களை எல்லாம் காட்டுகிறான்? அவர்கள் சிந்திப்பதற்காக இத்தகைய உதாரணங்களை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் பெருமதியானது. இந்த குர்ஆனை நாம் மதிக்க வேண்டும், குர்ஆனுடையவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், குர்ஆனுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்று சாதாரணமாக ஓ லெவல், ஏ லெவல் அல்லது பட்ட படிப்புகளை முடித்து வருகின்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற கௌரவங்கள் 6-7 மாதத்திலே ஹெஃபிள் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய கலாமையை உள்ளத்திலே சுமந்து வந்த பிள்ளைகள் கௌரவிக்கப்படாமல் ஊர்களில் இருப்போம் என்றால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளிகளாக இருப்போம். குர்ஆனுடையவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன்னார், மக்களே சிலர் மினன்னாஸ், மக்களே சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹுக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய மக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு மன்ஹும் யா ரசூலல்லாஹ், இப்படிப்பட்டவர்கள் யார், அல்லாஹ்வுக்குரியவர்கள் என்று சொன்னீர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் இவர்கள், அல்லாஹ்வுடைய குடும்பம் என்று சொல்கின்றீர்களே, இந்த மக்கள் யார் என்ற கருத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஸஹாபாக்கள் கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கால அஹ்லுல் குர்ஆன் ஹும் அஹ்லுல்லாஹ் வ காஸத்துஹு, யார் என்றால் குர்ஆனுடையவர்கள், குர்ஆனுடைய சுமந்தவர்கள், குர்ஆனுடைய நல்ல குடும்பம், குர்ஆனை சமூகத்திலே வாழ வைப்பதற்காக பாடுபட்டவர்கள் இவர்கள் தான் அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய குடும்பம், அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். அல்லாஹ்வுடைய விவகாரத்திலே அல்லாஹ் தலையிடுகிறான், இவர்களுடைய விவகாரத்திலே அல்லாஹ் பாதுகாக்கிறான். இவர்களுக்கு அநியாயம் நடந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு உடனே தண்டனையை கொடுப்பான். இவர்களுக்கு கஷ்டம் ஏதும் ஏற்பட்டால் அல்லாஹ் அந்த கஷ்டத்திலே பங்கெடுத்து அந்த கஷ்டத்தை நீக்கி வைப்பான் என்ற கருத்தை ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவித்தார்கள். இது ஹாக்கிம் என்ற கிதாபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆன் இன்று நடைமுறையிலே வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டிய ஒரு வேதம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகிலே வாழக்கூடிய அதிகமான மக்கள், உதாரணமாக உலகத்திலே வாழக்கூடிய 700 கோடி மக்கள் இருக்கிறார்கள், 700 கோடி மக்களிலே 160 கோடி மக்கள் முஸ்லீம்கள், மீதமுள்ள 540 கோடி மக்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள், அல்லாஹ் ரசூலை தெரியாதவர்கள், குர்ஆனை தெரியாதவர்கள், ஹதீஸை தெரியாதவர்கள். நானும் நீங்களும் இந்த குர்ஆனை மாற்று மத சகோதரர்களுக்கு எங்களோடு பேசி கலக்கக்கூடியவர்கள், எங்களோடு உறவாடக்கூடியவர்கள், எங்களோடு தொழில் செய்யக்கூடியவர்கள், எங்களுடைய வானத்துக்கு சாரதியாக கடமை புரியக்கூடியவர்கள், இவர்களுக்கு எந்த அளவு குர்ஆனை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம், எந்த அளவு குர்ஆனுடைய வாழ்க்கையை நாங்கள் காட்டிக் கொடுத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் காட்டிக் கொடுக்கவில்லை. அவர்கள் குர்ஆனிலே சில பிரச்சனைக்குரிய வசனங்களை, குர்ஆனிலே சில காலகட்டங்களில் குர்ஆன் இறங்கி நின்ற போது அந்த காலகட்டத்தில் இறங்கிய சில வசனங்களை மாத்திரம் எடுத்துவிட்டு, இதுதான் மார்க்கம், இதுதான் குர்ஆன், இதுதான் அல்லாஹ் அறைத்திருக்கிற வேதம், இதுதான் உங்களுடைய மார்க்கம் என்று எங்களை கொச்சைப்படுத்துகின்ற அளவுக்கு வருகின்றார்கள். காரணம் என்ன? நானும் நீங்களும் எங்களுடைய கடமையை செய்ய தவறிவிட்டோம். எனவே கண்ணியமானவர்களே, எங்களோடு வாழக்கூடிய மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். குர்ஆன் சொல்லக்கூடிய வேதம் இப்படித்தான் என்பதை நாங்கள் அவர்கள் எடுத்து காட்ட வேண்டும். ஏனென்றால் குர்ஆனின் மூலமாக நிறைய மனிதர்கள் உயிர் பெற்றார்கள். முஸ்லிம்கள் கூட உலக வைத்தியத்துறையிலே முஸ்லிம்கள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்தார்கள் இந்த குர்ஆன் மூலமாக. அபூபக்கர் அர்ராஜி குர்ஆனில் ஒரு விரிவுரையாளராக இருந்தார். இப்னு சீனா, இப்னு ருஷுத், இப்னு நபீஸ் போன்றவர்கள் மிகப்பெரிய, அதாவது வைத்தியத்துறையிலே சித்தியடைந்தவர்கள், வைத்தியத்துறையிலே மிகப்பெரிய கொடிகட்டி பறந்தவர்கள். இவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தது குர்ஆன் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அது மாத்திரமல்ல, டாக்டர் கீத்தமூர் என்று சொல்லக்கூடியவர், இவர் என்ன செய்கிறார் என்றால், இவர் ஒரு ஆராய்ச்சி செய்கிறார் கரு, அதாவது பெண்ணுடைய வயிற்றிலே கரு வளர்ச்சி அடைவதை பற்றி. இவர் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி ஆராய்ச்சிக்கு முடிவு வராத ஒரு கட்டம் வருகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே வயிற்றில் கரு வளர்ச்சி அடைவதை பற்றி இவ்வாறு அவர் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கின்ற போது பல நூல்களை எழுதி குர்ஆன் மூலம் பிரபலியமானார். இவரது ஆய்வுக்கு துணையாக நின்று வெற்றியிட்டு வைத்தது சூரத்துல் மீனூனுடைய, அதாவது ஒரு ஆயத்து இருக்கிறது, அந்த ஆயத்தான் கண்ணியமானவர்களே, சில அதாவது சில ஆயத்து இருக்கிறது, அந்த ஆயத்துக்கள் தான் அவருடைய அந்த ஆராய்ச்சிக்கு ஒரு முடிவாக நல்லதொரு வழிகாட்டியாக அமைந்தது. அந்த குர்ஆனுடைய வசனம் எதை சொல்கின்றால், வலகத கலக்னல் இன்ஸான மின் சுலாலத்தின் மின் தீன், மனிதனை மண்ணின் சத்திலிருந்து நாங்கள் படைத்தோம், சும்மா ஜஅல்னாஹு நுத்ஃபதன் ஃபீ கராரின் மகீன், பின்னர் அந்த இந்திரிய துளியை நாங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்திலே வைத்தோம், பின்பு அந்த இந்திரிய துளியை அலக்காவாக மாத்தினோம், பின்பு அந்த அலக்காவை தசை பிண்டமாக மாத்தினோம், பின்பு அந்த முழுவா அதாவது தசை பிண்டத்தை எலும்புகள் உள்ளதாக மாற்றினோம், பக்கசவுனல் இலாமலஹ்மா, பின்பு அந்த எலும்புகளுக்கு நாங்கள் இறைச்சியை மாமிசத்தை வைத்தோம், சும்மாஷனாஹு கல்கன் ஆஹர், பின்பு நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா, அன்ஷனாஹு கல்கன் ஆஹர், ஒரு படைப்பாக, ஒரு அழகான ஒரு படைப்பாக மாற்றினோம். மாற்றிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபதபாரக்கல்லாஹு அஹ்சனுல் ஹாலிகீன், நிச்சயமாக அல்லாஹ் படைப்பதிலே மிகவும் அழகானவன் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியமானவர்கள், இந்த குர்ஆனுடைய வசனம் தான் டாக்டர் கீத்தமூர் அவர்களுக்கு என்ன செய்தது, ஒரு ஒரு முடிவை கொடுத்தது, அவருடைய ஆராய்ச்சிக்கு துணையாக இருந்தது. இப்போதைய குர்ஆனின் மூலமாக நிறைய மக்கள் உயர்வு பெற்றிருக்கிறார்கள். எனவே குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வேதம், குர்ஆன் சொல்லக்கூடிய வேதம் ஓத ஓத அழிக்காது, நாளுக்கு நாள் ஓதுகின்ற போது எங்களுக்குரிய மாற்றத்தை கொண்டு வரும். குர்ஆனை ஓதக்கூடியவர்களை அவர்கள் பரிசுத்தப்படுத்தும். குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் மறுமையிலே குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே அதாவது சிபாரு செய்யும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய இமாம் இந்த குர்ஆன் கயாமத்திலே எங்கள் எல்லோரையும் சுவர்க்கத்திலே செல்லக்கூடிய குர்ஆனாக, சுவர்க்கத்திலே எங்கள் எல்லாரும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் அந்த குர்ஆனுக்காக நாம் வாழ வேண்டும். குர்ஆனுக்கு சொல்லப்பட்ட முக்கியமான சில கடமைகளை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த குர்ஆனை எங்களுடைய எல்லா துறைகளிலும் எடுத்து நடக்கூடிய பாக்கியை தந்துடுவானாக. யா அல்லாஹ், குர்ஆனுக்கு எப்போதும் நாங்கள் சங்கை செலுத்தக்கூடிய மக்கள் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், குர்ஆனை சுமந்தவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இமாம் என்று சொல்லக்கூடிய இந்த குர்ஆன், மூஜிஸாக்கள் நிறைந்த இந்த குர்ஆன், நிறைய மக்களை திருத்திய இந்த குர்ஆன், என்னையும் திருத்தி என்னையும் சுவர்க்கத்திலே சேர்க்கக்கூடிய குர்ஆனாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், ரமலானுடைய காலம் குர்ஆன் விளங்கிய காலம். யா அல்லாஹ், அந்த குர்ஆனை சந்தேகப்படுத்தக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களது வாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், கடந்து வந்த ரமலானை போன்று இன்னும் இருக்கின்ற ரமலான்களை நல்ல முறையிலே கழிக்க, அமலால், இபாதத்தால், நன்மையால் அலங்கரிக்க எம் அனைவருக்கும் அனுகூலம் செய்வாயாக. ஐயா அல்லாஹ் எங்களோட துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஐயா அல்லாஹ் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், மண்பரிவால் பாதிக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்துருவாயாக, நிம்மதியை கொடுத்துருவாயாக, பழைய நிலைமைக்கு அவர்களை மாற்றிடுவாயாக. ஐயா அல்லாஹ் எங்களால் ஏந்த சின்ன பங்களிப்புகளை கொண்டு எங்களுடைய ஊர்களையும் அந்த சோதனையில் பாதுகாத்துடுவாயாக. ஐயா அல்லாஹ் எங்களது துவாக்களை உன் தனிப்புரை கிருபையை கொண்டு கபூல் செஞ்சு கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் வாஹ்ரத வானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
قل للكون وقل
السلام عليكم ورحمة الله وبركاته மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.